क्यों पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, एक पल तो प्यार से उसको निहारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से।
இப்போ நம்மிடையே பிரம்மகுமாரி உஷா சகோதரி அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க ஒரு சீனியர் டீச்சர், மவுண்ட் அபுலே அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய திறமைகள், சிறப்பம்சங்கள், இறைவனுடைய ஆசீர்வாதங்கள், இதன் மூலமா ஞானத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கு. 1980 அவங்க தன்னை அர்ப்பணிச்சிட்டாங்க. 90-92 வரைக்கும் அவங்க ஹைதராபாத்லயும் பாம்பேலயும் இருந்தாங்க. 95 ஒரு அது யூத் ஆண்டாக, இளைஞர் ஆண்டாக வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபை கொண்டாடினாங்க. அப்போ அவங்க வந்து அந்த பாத யாத்திரையில நடைப்பயணத்துல கலந்து கொண்டு அந்த ஆன்மீக மனத்தை பரப்பிட்டே வந்தாங்க. இவங்க செல்ஃப் மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் கோர்சஸ் நல்லா செய்வாங்க. ஆகையில நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல நிறைய கிளாஸஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை வந்து எப்படி நடைமுறையில கொண்டு வருது அப்படின்றது சொல்லக்கூடிய நல்ல ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கு. ஹாங்காங்குக்கு போறாங்க, தாய்லாண்ட்ல நிறைய போறாங்க, பாரதத்துல நிறைய கம்பெனிஸ்ல அவங்க போய் கிளாஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பம்சம் என்னன்னா, நல்ல சின்ன விஷயத்தையோ அல்லது உயர்ந்த விஷயத்தையோ ரொம்ப வந்து சாதாரணமா தெளிவா சொல்லுவாங்க. ஹிந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அவங்க நிறைய செமினார்ஸ், கான்ஃபரன்சஸ் எல்லாமே அவங்க அட்டெண்ட் பண்றாங்க, நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும். ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல அதை புரிய வைக்கிறாங்க. இது இந்த ராமாயணம் மகாபாரதத்தோடைய முக்கியத்துவத்தை வந்து வெளிநாடுகள்ல கூட அவங்க போய் அவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. உங்களுடைய ஷெடியூல்ல கூட இருக்கு பகவத்கீதை பற்றி, அது இவங்க தான் எடுக்க போறாங்க. இவங்க வந்து ஜி சேனல், சோனி சேனல் இதுல எல்லாம் நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்து அவங்க ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறாங்க. புக்கு கூட எழுதிருக்காங்க இங்கிலீஷ்ல ஹிந்திலையும். இப்ப வந்து இறை உணர்வு அப்படின்ற ஒரு டாபிக் அவங்க எடுத்துக்க போறாங்க. இது ராஜயோகத்தின் 2வது படி ஆகும். இந்த முகாம்ல முதல் வகுப்பு ஆன்மீக விஷயங்களை கேட்டீங்க, அதுலயும் நான் யார் என்பதை கேட்டிருப்பீங்க. இப்பொழுது இறைவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம். இறைவன் யார்? காலகாலமாக நம்ம இது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், தன்னை உணர்தல். இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாதே, என்ன அவங்க யாருன்னு தெரியும், அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், எங்கிருந்து வராங்கன்றது தெரியும். உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்ய சக்தி, இந்த ஆத்மா கண்ணுக்கு தெரியாது, அதுவும் நமக்கு தெரியும். இருந்தாலும் தன்னை உணரணும், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எதை நம்ம தெரிஞ்சுக்கணும், உணரணும், எது நமக்கு தெரியாது, மிக பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நாம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது நன்மை இருக்கா? இப்ப நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஏதாவது இழக்க போறோமா என்ன? நான் என்ன உணரணும், இது நமக்கு தேவையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கு. அவங்க அவங்களுடைய நம்பிக்கைகள் என்ன இருக்கோ அதன்படியே இருக்கும். இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்துல நான் என்னை பத்தி தனியாகவே எத்தனையோ போர்களை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஆனா அவ்வளவு வந்து யுத்தங்கள்ல அவர் ஜெயிச்சு வந்தவர், ஒரு போர் வீரன். ஆனா மகாபாரத போர் வரும்போது அவர் வந்து மனச்சோர்வு அடைஞ்சிட்டார், டிப்ரெஷன்ல போயிட்டாரு. ஏதோ நமக்கு வழி சொல்றவங்களே யாரும் இல்லைன்ற மாதிரி உணர்ந்தார். இறைவன் முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சார், நான் யுத்தத்துக்கு போக விரும்பல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன, அவர் அந்த நேரத்துல தன்னம்பிக்கை இழந்துட்டாரா? இறைவன் கூடவே இருந்தார், பக்கத்திலே இருந்தார். வெற்றி இவங்களுக்கு தான் நிச்சயம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஏன் அவர் வந்து பயந்துட்டார், காரணம் என்ன? கீதையினுடைய 2வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம் வந்து ஆத்மாவை பற்றி தான். நீ ஒரு ஆன்மீக ஆன்மீக சக்தி, நீ வந்து இந்த ஸ்தூல உடல் கிடையாது. இந்த ஞானம் கிடைக்க கிடைக்க அர்ஜுனன் வந்து அந்த பயத்துல இருந்து வெளிவர ஆரம்பிச்சார், அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளிவர ஆரம்பிச்சார், கடைசியில யுத்தத்துக்கு தயாராயிட்டார். அதே போல நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு போராட்டம், ஒவ்வொரு நொடியும் நம்ம போராடிட்டே இருக்கணும். வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளவு நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும், போராடணும். சில நேரங்கள்ல நம்ம ஜெயிச்சிடுவோம், ஆனால் சில நேரங்களில் நம்ம கூட மன ஒடிஞ்சு போயிடுவோம், பயந்துடுவோம். கடைசியில இறைவா, இன்னும் நான் எவ்வளவு போராடணும் என்னுடைய வாழ்க்கையில, அப்படி எல்லாம் எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி நேரங்கள் வரும்போது நம்ம நர்வஸ் ஆயிடுறோம், மனச்சோர்ந்து போயிடுவோம். அப்பதான் இறைவனுடைய வருகை தேவையா இருக்கு. இறைவன் வருவார், வந்து நமக்கு இந்த பாடத்தை கற்பிக்கிறார், நீ வந்து ஸ்தூல உடல் கிடையாது, நீ ஒரு ஆத்மா. இதுதான் இறைவன் வந்து சொல்லி கொடுக்கிற யோகா. நான் யார் என்று உணர்ந்து இறைவனை நினைக்கணும். யோகா அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ நம்ம ஸ்தூலத்துல உட்கார்ந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப இறைவன் வந்து யோகா சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த உடற்பயிற்சி கிடையாது. அந்த உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இங்க யோகா அப்படின்னா நம்முடைய ஆத்மானுடைய தொடர்பு, பரமாத்மா கூட ஏற்படணும். அப்ப இறைவனோடு எப்படி தொடர்பு கொள்றது, இதுதான் இறைவன் சொல்லி கொடுக்கிறார். எப்படி வந்து உடலுக்குள்ள ஆத்மா நுழையுமோ அப்பதான் பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த உயிர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அப்ப உயிரும் உடலும் இணைந்து செயல்படும் போது வாழ்க்கை இருக்கு. இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. அப்ப இந்த உடலுக்கு அந்த பஞ்சபூதங்கள் வேணும், தண்ணீர் வேணும், காற்று வேணும். ஆக்சிஜன் இல்லாம உயிர் வாழ முடியுமா? ஏன்னா இந்த உடலுக்குள்ள காற்றுன்றது இருக்கு. அந்த காற்று குறைஞ்சதுன்னு நல்லா இருக்க முடியாது. தண்ணீர் வேணும் குடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா உடலுக்குள்ள தண்ணீர், உடல் பஞ்சபூதங்களாலே ஆயிருக்கு, தண்ணீரால உருவாக்கப்பட்டிருக்கு இந்த உடல். 60-70% இந்த உடலுக்குள்ள தண்ணீர் தான் இருக்கு. நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா தண்ணீர் குடிப்போம். இவ்வளவு குடிக்கணும் அவ்வளவு குடிக்கணும் நல்லா பார்க்க மாட்டோம், குடிச்சிட்டே இருப்போம். அந்த தாகம் தணிஞ்சிச்சுன்னா அப்படியே அந்த டம்ளர் கீழே வச்சிடுவோம். அதே போல இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு என்ன வேணும்? உடலுக்கு தண்ணீர் வேணும், காற்று வேணும், உணவு வேணும், இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் உயிர் வாழ்றதுக்கு. ஆத்மா இந்த உடலுக்குள்ள உயிர் வாழணும் அப்படின்னா என்ன தேவை? உங்க மனசு என்ன சொல்லுது? நமக்கு ஏதாவது தேவையா? நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு தேவையா இருக்கு, எல்லாருக்கும் அமைதி வேணும். ஏன் அப்படின்னா, நான் அமைதியானவன், எல்லாருக்கும் அன்பு வேணும், ஏன்னா நான் ஒரு அன்பானவன். எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும். ஏன் அப்படின்னா, நாம் எல்லாம் மகிழ்ச்சியான ஆத்மாக்கள். ஆகையால இந்த ஏழு குணங்கள் ஆத்மாவுக்கு தேவையா இருக்கு. அந்த ஏழு குணங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கு. அமைதி வேணும், அன்பு வேணும், மகிழ்ச்சி வேணும், இது போன்ற குணங்கள் இல்லைன்னா நம்ம மகிழ்ச்சி நம்ம நல்லா வாழ முடியாது. இதுதான் ஆத்மாவுக்கு தேவையா இருக்கு. அந்த ஏழு குணங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஞானம் வேணும், ஆன்மீக அறிவு வேணும். ஆன்மீக அறிவு எதுக்கு வேணும்? நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக ஞானம் இருந்தது அப்படின்னா எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு அறியாமை உலகத்துல இருக்குன்னா என்ன அறியாமை தெரியுமா? அகங்காரம். எப்போ அந்த அகங்காரம் இருக்கோ, அகந்தை இருக்கோ, அப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கு. அந்த கருத்து வேறுபாடுகள்னால மோதல்கள் நிறைய வரும். அப்ப அந்த மோதல்கள் வரும்போது வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே போகும். எப்படின்னா அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அமைதி இழப்பா, உறவுகளை வந்து இழந்துருவான். அப்ப நான் எதுக்காக எனக்கு ஆன்மீக ஞானம் வேணும் அப்படின்னா, அந்த ஆன்மீக ஞானத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் புரிஞ்சுகிட்டு அகங்காரத்தை நான் வந்து சரி பண்ண முடியும். ஆகையால எனக்கு ஆன்மீக ஞானம் வேணும். அந்த ஞானம் மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு தூய்மையும் வேணும். ஏன்னா தூய்மை தான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை எவ்வளவு தூய்மையா இருக்கு, எவ்வளவு வந்து அந்த கவனமற்ற நிலையில இருக்கு. ஆகையால நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையிலும் பார்த்தா அந்த பவித்திரமான ஆத்மாக்கள். ஆகையால என்னுடைய வாழ்க்கையில இந்த தூய்மை இல்லைன்னா நானும் நல்லா வாழ முடியாது. சில நேரத்துல ரெண்டு பேர் நல்ல நண்பர்களா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்க. அவங்கள கேட்டு பாருங்க, நீங்க எவ்வளவு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, எப்படி இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க, முதல்ல எனக்கு தெரியல, அப்புறமா தான் புரிஞ்சது அவங்களுடைய எண்ணம் அல்லது நோக்கம் வந்து நல்லா இல்லை அப்படின்ட்டு. அப்ப எங்க எனக்கு நல்ல ஞானம் இருக்கோ, தூய்மை இருக்கோ, அந்த தூய்மை இருக்கிற இடத்துல அன்பும் இருக்கும், அந்த அன்பு நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இப்ப அகங்காரம் இருந்தது, என்னுடைய எண்ணங்கள்ல சுத்தமான நோக்கம் இல்ல மனசுக்குள்ளன்னா, அப்ப அந்த அன்பு கூட நல்ல அன்பு, உண்மையான அன்புன்னு சொல்ல முடியாது. அது சுயநலம் அப்படின்னு தானே சொல்லலாம், சுயநல அன்பு. ஆகையால புரிந்து கொள்ளுதல், உணர்வுகள், அன்பு, இது மூன்று இருந்ததுன்னா அந்த மனிதனுக்கு அமைதி கண்டிப்பா இருக்கும். அவங்களுக்கு பயம் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. ஆனா இன்னைக்கு உலகத்துல மனிதர்களை பாக்குறோம், இப்ப பகல ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஆள் வந்து சில நேரத்துல இப்படி சொல்லுவாங்களா, இவங்க ரொம்ப வந்து அன்பா இருக்கிறாங்க, ரொம்ப ஓவர் அன்பு இருக்கு, அதுதான் எனக்கு வந்து பிடிக்கல. அப்ப வந்து அன்பு பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்னா, அன்பு இருக்கு ஆனா நோக்கம் நல்லா இல்ல. புரிஞ்சதா? உலகத்துல அன்பு இருக்கு, ஆனா அது சுயநலத்தினுடைய அடிப்படையில இருக்கு. நல்ல நோக்கத்துல அவங்க யாரும் நம்ம கிட்ட நல்லா பேச மாட்டாங்க. அப்போ அவங்க கிட்ட அந்த கம்பெனில நம்ம நல்லா இருக்க முடியாது. அவங்களுடைய இதுல சம்பந்தத்துல உண்மையான அன்பு இல்லைன்னா நல்லா இருக்க முடியுமா? இந்த நாலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஆன்மீக ஞானம் இருக்கு, நல்ல சுத்தமான உணர்வுகள், அமைதி இருக்குன்னா உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் உண்மையான மகிழ்ச்சி தேவை. இப்போ ஏன்னா அதுதான் என்னுடைய உண்மையான தன்மை. உண்மையிலும் நான் மகிழ்ச்சியான ஆத்மா. இன்னைக்கு உலகத்துல மனிதர்களுக்கு எல்லாம் இருக்கு. பொருளாதார ரீதியை பார்க்கும் போது வசதிகள், சகல வசதிகள் இருக்கு. ஆனாலும் அவங்க சந்தோஷமா இல்ல, தூங்க முடியல, நைட் நைட்டா தூங்க முடியல. எவ்வளவு அழகான டன்லாப் பெட்டா இருந்தா கூட அவங்களால வந்து வசதியா தூங்க முடியாது. ஏன்னா இந்த நாலு விஷயங்கள் அவங்களுக்கு இல்ல. இந்த ஐந்து இருந்ததுன்னா மிக உயர்ந்த அடைவு வாழ்க்கையில அப்படின்னு சொல்றது ஆனந்தம். இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆனந்தம் அனுபவம் பண்ணணும்னு விரும்புறாங்க. ஆனா முகத்துல பார்த்தல ஒரு சிரிப்பே இல்ல. ஒரு சிரிப்பே இல்லைன்னா ஆனந்தத்தை எப்படி அனுபவம் பண்ண முடியும்? அப்ப சிரிக்கிறதுக்காக, சந்தோஷமா இருக்கிறதுக்காக லாஃபிங் கிளப்புக்கு போறாங்க, பார்க்குக்கு போயிட்டு அந்த இதுல சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம் வாங்கன்னு சிரிக்கிறாங்க. இது பாருங்களேன் இந்த உலகத்தினுடைய நிலைமை. இந்த ஆறு குணங்கள் இல்லை அப்படின்னா தன்னம்பிக்கையும் இல்லை, மன உறுதி இல்லை. ஏன்னா இதெல்லாம் வெறும் ஏதோ பண்புகள் குணங்கள் ஏதோ சொல்றதுக்காக இல்லை, அதுல சக்திகள். ஞானம் என்பது ஒரு சக்தி, தூய்மை என்பது ஒரு சக்தி, அன்பு என்பது ஒரு சக்தி, அமைதி என்பது ஒரு சக்தி, மகிழ்ச்சியும் ஒரு சக்தி, இதெல்லாமே சக்திகள். ஆகையால சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஏழு குணங்கள் ஆத்மாவுடைய பேட்டரி. இன்றைய உலகத்துல இந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு. அப்ப நான் எப்படி சார்ஜ் பண்ண முடியும்? என்ன பேட்டரி சார்ஜ் பண்ணலன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பம் தானே, சந்தோஷமே இருக்காது. ஆகையால முதல்ல நானு என்னுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். பேட்டரி சார்ஜ் பண்ணலன்னா சரி, இப்ப ஆத்மாவுடைய பேட்டரி சார்ஜ் ஆயிருக்கா டிஸ்சார்ஜ் ஆயிருக்கா எப்படி தெரியும்? ஆத்மாவுடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்குன்னு என்ன அர்த்தம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கும் எரிச்சல் வரும், கோபம் வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கும் டென்ஷன் ஆயிடும். உறவுகள்ல அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற ஒரு இதே இருக்காது, பணிவு இருக்காது, சின்ன சின்ன விஷயங்களை அப்செட் பண்ணிடும், ரிலாக்ஸ்டா இருக்கவே முடியல. யாரோ என்னவோ சொன்னாங்க, அதை என்னால பொறுத்துக்க முடியல, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இதெல்லாம் நம்முடைய நேச்சர்ல தெரியுது. இதெல்லாம் தெரியுது அப்படின்னா நம்முடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா மனிதர்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்காம என்ன சொல்வாங்க, எனக்கு ஒரே ஒரு வீக்னஸ் தான் அப்படின்வாங்க. என்னன்னா ரொம்ப சீக்கிரமா கோவப்பட்டுவேன் அப்படின்வாங்க, என் முன்கோபம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோபம்ன்றது உடலுடைய வீக்னஸ் கிடையாது, ஆத்மாவுடைய பலகீனம். ஆத்மாவுடைய பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறதுனால அந்த மாதிரி வீக்னஸ் வந்து வெளிவருது. ஆகையில இப்ப நம்ம என்ன செய்யணும்? டிஸ்சார்ஜ் ஆயிருக்கக்கூடிய பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். சார்ஜ் பண்ணணும், ஜெனரேட்டர் வேணும். ஜெனரேட்டர் யாரு? ஜெனரேட்டர் தான் பரமாத்மா. ஆகையால அதனால ஜெனரேட்டர் அப்படின்னா பரமாத்மா யாரு அப்படின்றது கூட தெரிஞ்சுக்கணும். அதுவும் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம வந்து யார தெரிஞ்சோ தெரியாமலோ யார வணங்கிட்டு இருக்கிறோம், யார வந்து யார்கிட்ட போய் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லிக்கிறோமோ, யார் அவர், யார் அந்த இறைவன்? 2 வருஷங்களுக்கு முன்பு நான் அமெரிக்கா டூர் போயிருந்தேன். ஒரு பெண்மணி முன்னாடி வந்து சொன்னா, என்னுடைய மகன் 16 வயது, அவர் என்னை கேள்வி கேட்டார், இந்த ஹிந்து தர்மத்துல இத்தனை கடவுள்கள் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் தர்மத்துல மட்டும் ஒரே ஒரு கடவுள் தானே நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம், ஆனா ஹிந்து தர்மத்துல எத்தனை கடவுள்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு என் மகன் கேக்குறான். நான் என்ன பதில் சொல்றது? நானும் எல்லாத்தையும் சொல்றேன், என்னென்னவோ புரிய வைக்கிறோம், ஆனாலும் அவன் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இறைவன் ஒருவாரா தானே இருக்கணும் அப்படின்றார். சரி, இவங்க எல்லாருமே முக்கோடி தேவர்களும் வந்து பகவான் அப்படின்னா, அப்ப அவருக்கு ஹெட் யாரு? ஃபேமிலியில கூட ஒரு ஹெட் தலைவன் இருப்பாங்க இல்லையா? அப்ப இத்தனை தேவி தேவர்கள் இருக்காங்கன்னா அவருக்கு தலைவன் யாரு? அந்த தாய்க்கு வந்து அந்த பதில் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க இங்கிருந்து அந்த அமெரிக்கால போய் தங்கியிருக்கிற இந்தியன். அப்ப வந்து அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா மகனை வந்து கோயிலுக்கு போப்பா, சாமியை கும்பிடு அப்படின்னா அந்த பையனை போக மாட்டேங்கிறானா? ஏன் அப்படின்னா, எனக்கு பதில் சொல்லு, எனக்கு புரிஞ்சா தானே நான் போக முடியும். நான் இந்த கன்ஃபியூஷன்ல அந்த அப்பா என்ன சொல்ற, நீ எனக்கு புரிய வைக்காத, எனக்கு ஒன்னும் விருப்பம் இல்ல, நான் கோவிலுக்கு போனா நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதை விட்டா நான் சர்ச்சுக்கு போனாலாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் ஆகுது, ஒரு கடவுளை பார்த்துட்டு நான் உட்காரலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளைய. ஆனா அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம ஹிந்து தர்மத்துல இருந்து இந்த ஒரு கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு. அப்போ இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தானே இந்த உலகத்துல நாத்திகர்கள் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, சின்ன வயசுலயே நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்துட்டேன், நானும் வந்து இந்த ஹிந்து தர்மத்தை பத்தி நிறைய நான் படிக்கல, புராணங்கள் இதெல்லாம் நானும் படிக்கல, சாஸ்திரங்கள் எனக்கு தெரியாது, அப்ப இது என்னுடைய பிரச்சனை, நான் என்ன பண்ணட்டும், நான் புரிய வைக்கிற நிலைமையில இல்ல. அப்ப அந்த அம்மாவை நினைச்சாங்களே, சரி இந்தியால இருக்கிறவங்கள கேட்கலாம், ஏன்னா அவங்க இங்கே இந்தியால இருக்கிறாங்க, இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க, இந்து தர்மத்தை பின்பற்றி நடக்கிறாங்க, தர்ம சாஸ்திரங்கள் தெரியும். இப்ப நாளைக்கே உங்களுடைய குழந்தையோ பேரனோ இந்த கேள்வியை கேட்டால், இந்த இஸ்லாமிய தர்மத்துல மட்டும் ஒரு கடவுள், மற்ற தர்மங்கள்ல ஒரு கடவுளை பத்தி சொல்லுவாங்க, ஆனா நம்ம தர்மத்துல ஏமா இத்தனை கடவுள்கள் இருக்காங்க, இந்த கடவுளுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க? உங்ககிட்ட பதில் இருக்கா? நாளைக்கு எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து கோவிலுக்கு போறதே ஒரு வேஸ்ட்னு சொல்ற அளவுக்கு இந்த அடுத்த தலைமுறையினர் சொல்லலாம். அப்ப நம்ம கிட்ட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு ஞானம் வேணும் இல்லையா? அதனால முந்தி நாம சின்ன குழந்தைகளா இருக்கும் போது கோயிலுக்கு வாங்க அப்படின்னா நம்ம போயிட்டோம், இவங்கதான் கடவுள், சாமி கும்பிடு அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டோம், வணக்கம் வணங்குங்கன்னா வணங்கிட்டோம், நம்ம எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா இந்த தலைமுறையினர் வந்து சின்ன சின்ன கேள்விகள், எல்லா கேள்வியும் அவங்க கேட்பாங்க, லாஜிக்கலா அவங்களுக்கு பதிலும் வேணும். அப்ப அந்த உண்மை என்ன? சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், ஒரு மனிதன் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறார், அந்த நியூஸ் பேப்பர்ல எத்தனையோ காலம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு காலத்திலையும் இறைவனை பற்றி ஏதேதோ எழுதியிருக்காங்க. முதல் காலத்துல இயற்கையே கடவுள் அப்படின்னு எழுதிருந்தாங்க, ரெண்டாவது காலத்துல ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க, மூன்றாவது காலத்துல பிரம்ம தத்துவம் தான் கடவுள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, நாலாவது காலத்துல என்ன எழுதியிருந்ததுன்னா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார், ஐந்தாவது காலத்துல இறைவன் இறைவனுக்கு பேரும் இல்ல உருவமும் இல்ல அப்படின்ற மாதிரி எழுதிருந்தாரு, ஆறாவது காலத்துல முக்கோடி தேவர்களும் இறைவனுடைய அவதாரம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, அப்பப்போ வந்து அவதாரம் எடுப்பாங்க. கீழே அதை விட பெருசா என்ன இருந்ததுன்னா, இறைவன் அப்படின்றவரே இல்ல, அப்படி இறைவன் இருக்கிறாருன்னா அதை வந்து நிரூபிச்சு காட்டுங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாமே படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் படிச்சாங்கன்னா அந்த மனிதன் என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பார்? உண்மை என்ன? எல்லா ஒப்பீனியன்ஸும் உண்மையா? எல்லா கருத்துகளும் உண்மையா? அல்லது ஏதாவது இல்ல ஆறுல ஒண்ணு உண்மையா? அல்லது உண்மை வேற என்னவோ ஏழாவதா? அதுல இருக்கிறது அத்தனையும் வந்து உண்மை இல்ல, அப்ப வேற ஏதோ ஒரு புதுசா உண்மை இருக்கா? உன்னுக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா அந்த கான்ட்ரவர்சி இருக்கு, ஒத்து போகல, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பிரம்ம தத்துவம் தான் இறைவன் மேல இருக்கிறாரு, பிரம்ம தத்துவம் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்ப இறைவனுக்கு பேர் இல்ல, உருவம் இல்லைன்னு ஒரு காலத்துல இருக்கும் போது எல்லாமே இறைவனுடைய கடவுளுடைய அவதாரம்னு சொல்லும் போது அது நம்ம ஏத்துக்கிறது தான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது உண்மைன்னு நினைக்கிறீங்க? அப்ப இத வந்து இத கேட்கும் போது அல்லது நான் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, ஒரு அஞ்சு நாலு பேரு குருடர்கள் வந்து ஒரு ஜூக்கு கூட்டிட்டு போனாங்களா. அப்ப வந்து யானைய வந்து காமிச்சிட்டு இதுதான் யானை அப்படின்னு சொன்னாங்களா, யானை எப்படி இருக்கு ஃபீல் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் யானை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த காலை புடிச்சு பார்த்தவங்க யானை வந்து தூண் போல இருக்கு அப்படின்ட்டார். அவர் முதுகு தொட்டு பார்த்தவர் வந்து இது ஒரு செவரு போல இருக்கு அப்படின்னாரு. அப்ப வந்து வாழை புடிச்சு பார்த்தவர் வந்து இது ஒரு கயிறு போல இருக்கு அப்படின்னாரு. துதுக்கையை புடிச்சு பார்த்தவங்க அது ஒரு பாம்பு போல இருக்கு அப்படின்னாரு. அப்ப காதை புடிச்சு பார்த்தவங்க ஒரு ஃபேன் போல இருக்கு அப்படின்ட்டார். எல்லாமே சொன்னாங்க யானை பத்தி, எல்லாரும் உண்மைதான் சொன்னாங்க. இப்ப எல்லாரும் யாரும் பொய்யும் சொல்லல, ஆனா யாரும் உண்மையும் சொல்லல. ஒவ்வொருத்தரும் சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனாலும் உண்மை இல்ல. உண்மை அப்படின்றது அவங்களால பார்க்க முடியல. அதுல அவங்க என்ன சொன்னாலும், அவங்க என்ன வந்து சொன்னாலும் அது வந்து அந்த உண்மைக்கு அருகாமல கூட இல்லாம இருந்தது. அதனால இந்த உலகத்துல இறைவன் யார் அப்படின்றதுக்கு எத்தனையோ பதில்கள் இருக்கு. எல்லாரும் சொல்றது உண்மையா, அதுல அதுல ஒருத்தர் சொல்றது உண்மையா, இல்ல உண்மை வேற என்னவோவா? அப்ப பிரம்மகுமாரிகள் சொல்றது உண்மையா? அப்ப அவங்க சொல்றதெல்லாம் நம்பணுமா? நாங்க எந்த ஒரு ஒப்பீனியனும் கொடுக்க மாட்டோம். இப்ப வந்து நமக்கு வந்து அந்த தொடும்கல் டச் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு இந்த இதுல ஜுவல்லர் கிட்ட ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா அவன் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க, அது தங்கம் எப்படின்னு அதுல உரசி பார்த்து அது அந்த தங்கத்தினுடைய சுத்தம் எத்தனை கேரட் அப்படின்னு அவ புரிஞ்சுப்பாங்க. அது போல ஒரு உரசக்கூடிய ஒரு கல்லு நமக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கறோம், கொடுக்க போறோம். அப்ப அதுல தேய்ச்சி பார்த்து உரசி பார்த்து நீங்க பாருங்க. அது ஐந்து விஷயங்கள், அதை பத்தி நான் சொல்ல போறேன். இறைவன் அல்லது பரமாத்மா என்றால் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தர்மத்தை சார்ந்தவங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படணும். ஹிந்து கடவுள் வேற, இஸ்லாமிய கடவுள் வேற, கிறிஸ்டியன் கடவுள் வேற, அப்படி கிடையாது. இறைவன் ஒருவர் தான். அப்ப அந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தர்மத்துல தர்மத்தை சார்ந்தவங்களும் அதை ஏத்துக்கணும். ஏன்னா இறைவன் அப்படின்றவர் அந்த யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்ற யூனிவர்சல் உண்மை. அப்ப ரெண்டாவது வந்து இறைவன் எல்லாத்துக்கும் மேலானவர், உயர்ந்ததுலயும் உயர்ந்தவர், அவருக்கு மேல யாரும் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் தாய் தந்தை எல்லாரும் இருப்பாங்க, ஆனா இறைவனுக்கு எந்த தாயோ தந்தையோ ஆசானோ குருவோ கிடையாது. அதனால அவரு சுப்ரீம் அல்லது பரம ஆத்மா, பரம அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு மேல யாருமே இல்லை, தன் நிகரற்றவர். அப்ப இறைவன் ஒருவர் தான், அவர் வேற யார் போலயும் இருக்க மாட்டார். இன்னைக்கு உலகத்திலயும் நிறைய இன்னைக்கு மனிதர்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எத்தனை அனுபவங்கள் எத்தனை விஷயங்கள் கடந்து போகணும், இன்பத்தை அனுபவிக்கணும், துன்பத்தை அனுபவிக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும், துக்கத்தை அனுபவிக்கணும், பிறப்பு இறப்பு. ஆனா இறைவன் பிறப்பு இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நமக்கெல்லாம் நமக்கு உடல் இருக்கு, உடலுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்கு, ஆனா இறைவனுக்கு உடல் கிடையாது, ஆகையால அந்த உறவுகள் அவருக்கு இல்லை. எனக்கு உடல் இருக்கு அப்படின்னா செயல்கள் செய்வோம், செயல்கள் செய்யும் போது செயல்களுடைய பலனையும் அனுபவிக்கணும். ஆனால் இறைவன் வந்து அபோக்தா அப்படின்னு சொல்லுவோம், அவருக்கு வந்து ஆக்ஷனும் இல்ல ரியாக்ஷன் அதெல்லாம் கடந்தவர், செயலும் செய்ய மாட்டார், செயலுடைய பலனையும் அனுபவிக்க மாட்டார். ஆகையில இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்கள் வந்து அனுபவிக்க மாட்டார். நாலாவதாக இறைவன் ஒருவர் தான், அவர் வந்து ஞான கடல். அவருக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குது எல்லாம் தெரியும். மூன்று காலங்களும் அறிந்தவர், மூன்று காலந்தங்களையும் உணர்ந்தவர், மூன்று உலகங்களையும் அறிந்தவர். இந்த ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம உலகம், பிரம்ம தத்துவம் சொல்லக்கூடிய அந்த மோக்ஷம் அல்லது மூல உலகம் சொல்வோம், மூன்றாவது கண்ணை வழங்கக்கூடியவர் திரிமூர்த்தி, பிரம்மா விஷ்ணு சங்கரர்களை படைத்தவர் சர்வசக்திவான், ஞான கடல், குணங்களில் கடல் போன்றவர். அது கடல் அப்படின்னா ஆதியமோ ஆதியோ அந்தியமோ இல்லாதது. ஆகல இந்த ஐந்து விஷயங்களுடைய அடிப்படையில நீங்க இறைவன் யார் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்னையும் பாருங்க, இந்த ஐந்து விஷயங்களை வச்சு ஒப்பிட்டு பாருங்க. இப்போ இயற்கை கடவுள் அப்படின்னு சொல்லுவோமே, எல்லா தர்மத்தை சார்ந்தவங்களும் அதை ஏத்துக்கிறாங்களா? உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது? இயற்கை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா? கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது இயற்கை வந்து இறைவனுடைய படைப்புன்னு சொல்லலாமா? இயற்கையே கடவுளா அல்லது கடவுளுடைய படைப்புன்னு சொல்லலாமா? சின்ன வயசுல ஸ்கூல்ல இது பிரேயர் பண்ணுவாங்க, இந்த உலகத்துல வந்து எல்லா பொருள்களையும் ஒன்னொன்னா பாராட்டிட்டே வரும்போது கடைசியில என்ன சொல்லுவாங்க? இறைவன் வந்து இது எல்லாத்தையும் படைத்தார், அவர் எல்லாத்தை விட மேலானவர் அப்படின்னு பிரேயர் பண்றாங்க கான்வென்ட் ஸ்கூல்ல. அப்ப நேச்சர் அல்லது இயற்கை வந்து இறைவனுடைய படைப்பு. அப்போ அந்த படைப்பையும் நம்ம இறைவன் அப்படின்னு சொன்ன அது அறியாமை தானே. சரி, ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு சொல்லலாம்னு எடுத்துக்கோங்க, அது எவ்வளவு உண்மை? அப்ப ஆத்மாவே பரமாத்மான நம்ம எல்லாம் கடவுள் அல்லது கடவுளுடைய ஒரு அம்சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப எதுக்காக நம்ம கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமி முன்னாடி நின்னு பாட்டெல்லாம் பாடணும், ப்ரே பண்ணணும், இறைவா நான் உன்னுடைய குழந்தை அப்படின்லாம் கூட பாடுறாங்க. அப்ப வந்து நான் இறைவனுடைய குழந்தையா அல்லது நானே இறைவனா? அப்ப ஆத்மாவே பரமாத்மாவா அல்லது ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தையா? பரமாத்மாவுடைய குழந்தை தானே. அப்போ ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்றது கூட ஒரு அறியாமை. சிலர் வந்து நம்ம வாழ்க்கையில சில முயற்சிகள் செய்தால் நம்ம வந்து கடவுளுக்கு சமமா மாறிடலாம். அப்ப கடவுள் என்ன ஒரு டிகிரியா நான் படிச்சு வாங்கறதுக்கு? மனிதர்கள் எந்த மாதிரி செயல்கள் செய்தாலும் அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி டிகிரி அவங்களுக்கு கிடைச்சிடுது. மனிதர்கள் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு டைட்டில்ஸ் கிடைச்சிருக்கு, அவங்க செய்த செயல்களுக்கு ஏத்த மாதிரி. தான தர்மம் எல்லாம் நிறைய செய்யும் போது தர்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, மகான் காரியங்கள் செய்யும் போது மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் போது தர்மாத்மா, தான தர்மம் செய்யும் போது புண்ணியாத்மான்னு சொல்லுவாங்க, மகான் காரியங்கள் செய்யும் போது மகான் ஆத்மா, தர்மத்தை ஸ்தாபனை பண்ணும் போது தர்மாத்மா, தெய்வீக குணங்கள் அடிப்படையில காரியங்கள் செய்யும் போது தெய்வாத்மா. அது போல நிறைய மகான் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. தேவாத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, மகானாத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, புண்ணிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பரமாத்மா ஒருவர் தான். ஆங்கிலத்துல வந்து காட் அப்படி ஜிஓடி அது கேபிட்டல் லெட்டர்ல போடும் போது காட்ஸ் அப்படின்னு போட மாட்டாங்க. நாம இன்னொருத்தருக்கு தந்தையா இருக்கலாம், நானே எனக்கு தந்தையா இருக்க முடியுமா? நான் எனக்கு தந்தை போல வேணா மாறலாம், எங்க அப்பா போல நான் இருக்கிறேன், அல்லது எங்க அப்பா போல நான் வேலை செய்யறேன், எங்க அப்பா போல அவருடைய வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். உங்க அப்பா போல இருக்கலாம், அல்லது வந்து தம்பி தங்கைக்கெல்லாம் அப்பா போல கவனிக்கலாம். இருந்தாலும் இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, அப்பா ஆயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஒரு சொட்டு கடல்ல இருந்து வெளிவரும், அது அப்படியே வந்து அதுல கலந்துடும். அப்ப பரமாத்மா கிட்ட இருந்து ஒரு அம்சம் ஒரு சொட்டு நம்ம வெளியே வந்தோம், இப்ப போய் பரமாத்மால கலந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆத்மாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆத்மா வந்து அழியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அத வந்து கட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. கண்ணுக்கும் தெரியாது ஆத்மா இன்விசிபிளா இருக்குன்றாங்க. அப்ப அது டிவைட் பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கும் போது எப்படி போய் மர்ஜ் ஆகும், கலந்துடும், கலந்துச்சு ஆத்மா போய் பரமாத்மால கலந்துச்சு அப்படின்னா அப்ப ஆத்மாவே இல்ல, பரமாத்மாவுக்குள்ளே போயிடுது, ஐக்கியம் ஆயிடுது, கலந்துடுச்சு. அப்ப அதனுடைய அந்த தன்மை போயிடுது. அப்ப அழியாததுன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அந்த கீதையில இருக்கு அஜர அமர அவினாஷி அப்படின்னு அந்த ஆத்மாவை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதனால ஆத்மா போய் பரமாத்மால கலந்துடாது. ஒரு சொட்டு தண்ணீர் வந்து வெளியே வந்தது, அதுக்கப்புறம் அதுல போய் கலந்துடும். அது எக்ஸாம்பிள் கொடுக்கறாங்க, உதாரணம் கொடுக்கறாங்க, எப்படி போய் கலந்துடும். அப்ப மேட்டர் வந்து மேட்டர்ல தான் கலந்துடும், தண்ணீர் தண்ணீர்ல கலந்துடும். இது பிராக்டிக்கல் உண்மை. ஆனா ஆத்மா பரமாத்மா அப்படின்றது அனாதின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆதியும் அந்தியமும் இல்லாதது. அப்ப ஆதி மந்தியமும் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப கலந்துடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும், எப்பயுமே இருந்துட்டேதான் இருக்கு. ஆகையால ஆத்மாவையும் பரமாத்மாவையும் ஸ்தூல விஷயங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க கூடாது, தண்ணீருக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்க முடியும். இது வேற அது வேற, இது போல அதுன்னு சொல்லக்கூடாது. சில நேரத்துல சொல்லுவோம் பிரம்ம தத்துவம் தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் எல்லாம் பொய்யானது, பிரம்ம தத்துவமே மெய்யானது அப்படின்னு படிக்கிறாங்க. அப்ப கீதைப்படி பார்க்கும் போது பரந்தாமோன்ற வார்த்தை இருக்கு, அதாவது அதுக்கு பலர் பல பெயர்களையும் கொடுத்திருக்காங்க. சிலர் வந்து ஆன்மாக்கள் வசிக்கிற உலகம் சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து பரலோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மோக்ஷ உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிரம்ம மகா தத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிர்வாண தாமோன்னு கூட சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து உயர்ந்த சொர்க்கம், மேல இருக்கக்கூடிய சொர்க்கம் வீடுன்னு சொல்லியிருக்காங்க, ஏழாவது ஆகாயம்னு கூட சொல்லியிருக்காங்களாம். இதெல்லாம் இந்த உலகம் எல்லாம் கடந்து மேல இருக்கு, அங்கதான் இறைவன் இருக்கிறார், அது ஒளிமயமாக இருக்கு. அதாவது செம்பொன் அம்பலம் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது போல எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஆத்மா பரமாத்மா வசிக்கிற உலகம்தான் அந்த பிரம்ம மகா தத்துவம். ஆன்மா அங்க எப்படி இருக்கு அப்படின்னா தலைகீழ் மரம் போல அங்க ஆத்மாக்கள் இருக்கும், ஆத்மா உலகத்துல. அது கீதையில இது வந்து குறிப்பிட்டிருக்கு, அதாவது ஆத்மாக்களுடைய மரம் தலைகீழ் மரமா இருக்கு. ஆகையால பிரம்ம தத்துவம் கடவுள் கிடையாது, பிரம்ம தத்துவத்துல வசிப்பவர் தான் இறைவன். அதனால அந்த பிரம்ம தத்துவத்துல வசிப்பவர் இறைவன். தலைகீழ் மரம் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா விதைகள் வந்து மரத்துக்கு கீழே தான் இருக்கும், ஆனா இந்த மனித சிருஷ்டி மரத்தினுடைய விதை வந்து மேல இருக்கிறார். அப்போ எல்லா இறைவன் எல்லா இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, குப்பை தொட்டி சாக்காடை இதுல எல்லாம் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அசுத்தமான இடங்கள்ல எல்லாம் இறைவன் இருக்கிறாரா? அவரு எவ்வளவு உயர்ந்ததுலயும் உயர்ந்தவர், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அவரை பார்க்க முடியுமா என்ன? சிலர் இது சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதுலயும் இனத்திலயும் அந்த விலங்குகள் எல்லா தாவரங்கள் எல்லாத்துலயும் வந்து இறைவன் இருக்கிறார். அப்ப ஒவ்வொரு விலங்குக்குள்ளேயோ அல்லது நம்ம மனிதர்களுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா இருக்கோ பரமாத்மா இருக்கிறார். அப்ப ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை பண்றான் அப்படின்னா, அப்ப ஒரு இறைவன் இன்னொரு இறைவனை கொலை பண்ணிட்டாருன்னு அர்த்தமா? இது இறைவனுடைய செயல் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இது வந்து ஆத்மாவுடைய செயல். சரி, ஆத்மா செய்துட்டு இருக்குன்னா பரமாத்மா உள்ள இருக்கிறார் அப்படின்னா அவரை தடுக்க வேண்டியது தானே? நம்ம முன்னாடி ஏதோ ஒரு அக்கிரமம் நடக்குதுன்னா நம்ம தடுக்க மாட்டோமா? வீட்டுல பெற்றோர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, குழந்தைகள் விளையாடிட்டே இருக்காங்க, திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சுடுவாங்க, நீங்க வந்து நிறுத்துறீங்களா? அவங்களா சண்டை போட்டு விட்டுடுவீங்களா? அப்ப அங்க நீங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு கண்டுக்கிறீங்க. அதே போல சாதாரணமா இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறது விரும்பல அப்படின்னு சொல்லும் போது, பரமாத்மா இந்த உலகத்துக்கு தந்தையா இருக்கிறார், அவர் கருணை கடலா இருக்கிறார், அவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் அடிச்சுக்கிட்டு சாகுறது அதெல்லாம் சும்மா பாத்துட்டு இருப்பாரா? நமக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் தடுக்க மாட்டாரா? அப்புறம் எந்த உரிமை இல்லையா? அப்போ அப்ப கீதையில இந்த மாதிரியே ஒரு ஸ்லோகம் இருக்கு, எப்போ எல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் ஓங்கி இருக்குமோ அப்பொழுதுலாம் நான் தோன்றுகிறேன். அப்ப தோன்றுகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இங்கேயும் எல்லா இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ இறைவன் வரவேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாருக்குள்ள இறைவன் இருந்தால் அப்ப அதர்மமே இருக்கக்கூடாது. அப்ப அதர்மமே இல்லைன்னா இறைவன் வரவேண்டிய அவசியமே இல்லை. இறைவன் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னா, இறைவனே இருக்கும் போது அதர்மம் ஏன் இருக்கும்? இங்க சூரிய வெளிச்சம் இருக்கும் போது எல்லாத்தையும் நம்ம தெளிவா பார்க்கலாம். அதே இருட்ட ஆரம்பிக்கும் பொழுது எதுவுமே தெரியாது. அப்ப இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் ஏன் இத்தனை பாவங்கள் செய்யறாங்க? ஒரு பக்கம் இறைவன் பார்த்துட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் தவறுகளையும் செய்துட்டு இருக்காங்க. அப்ப இறைவன் பார்க்க மாட்டாரா? ஆனா இதெல்லாம் அறியாமை. இருட்டுல எப்படி ஒரு மனிதனுக்கு எதுவும் தெரியாதோ, அது போல அறியாமைன்ற இருள்ல இருக்கிறதுனால மனிதர்களுக்கு வந்து எதுவுமே புரியல. ஒரு இரும்பு நல்லா நெருப்புல போட்டீங்க அப்படின்னா, அந்த தீயில நல்லா அது ஹீட் ஆயிடுதுன்னா, அந்த அப்போ அந்த நெருப்பினுடைய ஹீட் வந்து இரும்புக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும், அந்த இரும்பு கூட வந்து ரெட் ஆயிடுது, நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அது போல இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ வந்து எப்படி அந்த நெருப்பு அங்க இருக்குன்னு அதனுடைய வெப்பம் தெரியுது, இரும்பு பக்கத்துல இருந்தாலும் அந்த இரும்பு கூட சூடாயிடுது. அது போல இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்னா, அப்ப எல்லாருக்குள்ளயும் இறைவனுடைய குணங்கள் தெரியணும் இல்லையா? ஆனா அந்த அன்பு அமைதி எங்க தெரியுது? துன்பமும் அசாந்தியும் டென்ஷனும் தானே தெரியுது, கஷ்டம் தானே தெரியுது. சில நேரத்துல சில விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லா கடைசியில என்ன சொல்லுவோம்? மேல ஒருத்த இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம், மேல ஒருத்த பாத்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேல ஒருத்த இருக்கிறான் அந்த பேச்சு வழக்கத்துல ஏன் வந்திருக்கு? அந்த சர்வ வியாபி எல்லா இடத்துலயும் இருக்கிறார் அப்படின்றது கூட சாஸ்திரங்கள்ல எழுதிருக்கு. அப்போ சாஸ்திரங்கள் என்ன நமக்கு வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்கா, இல்ல தவறா எழுதிருக்கா? இல்ல, சாஸ்திரங்கள் நமக்கு வந்து தவறான வழி காட்ட முடியாது. ஆனா அந்த சாஸ்திரங்கள் வந்து எழுதப்பட்டது மனிதர்கள் அல்ல, முனிவர்கள் ரிஷிகள். அப்ப அந்த சாஸ்திரங்கள் எப்போ எழுதினாங்கன்னா, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த மேலான நிலையில தான் அதெல்லாம் எழுதினாங்களாம். சாதாரண ஒரு லௌகீக நிலையில இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த நிலையில, அவங்க ஹை லெவல்ல உயர்ந்த நிலையில எழுதினாங்களா, அது நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அவங்களால அந்த தியான நிலையில அவங்க பார்க்க முடிஞ்சதா, கலியுகம் வந்து எப்படி இனி அடுத்த வரக்கூடிய யுகம், அல்லது இனி கலியுகம் வரும், அந்த கலியுகத்துல என்னென்ன நடக்கும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு காட்சிகள் ரூபத்துல தெரிஞ்சதா. அப்போ அந்த இந்த மனிதர்கள் இப்படி பாழா போறாங்களா, இந்த மாதிரி உலகம் மோசமா மாற போகுதா அப்படின்ற அந்த இது வந்து அவங்க காப்பாத்தணும், மனிதர்களை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, மனிதர்களே நீங்க என்ன வேணுமோ செய்யலாம் நினைச்சிடாதீங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் இறைவன் வந்து பாத்துட்டு இருக்கிறார், ஆகையில நீங்க பாவங்கள் செய்யாதீங்க. அப்போ வந்து மனிதர்களை பாவ செயல்கள்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் இந்த உண்மை அந்த விஷயத்தை சொல்லப்பட்டது, இறைவன் பாத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இறைவன் பாத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா செய்யறது என்னவோ தவறு செய்துட்டேதான் இருக்கிறாங்க. இப்ப சின்ன குழந்தை தவழ்ற குழந்தை வாசல்ல விட்டு வெளியில போயிடும்னு வச்சுக்கோங்க, அப்போ அம்மா பாத்துட்டே இருக்கும், ஐயோ இந்த குழந்தை வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தானா வெளியில போயிடக்கூடாது அப்படின்னு பாத்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு நாய காமிச்சிட்டு ஒரு பயத்தை உருவாக்கும் அந்த அம்மா, இது பாரு வெளியில போனா அந்த நாய் உன்னை கடிச்சிடும், அந்த நாய் உனக்கு வந்து கவி கொண்டு போயிடும் அப்படின்னு வந்து பயமுறுத்து. உண்மையிலும் அந்த நாய் அந்த குழந்தைய கூட்டிட்டு போகாது, ஆனா அந்த குழந்தைக்கு பயமுறுத்துறாங்க, அப்பதான் அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு பயமுறுத்துறாங்க. அதே போல மனிதர்கள் பாவ செயல்கள் செய்யாம இருக்கணும்ன்றதுக்காக சாஸ்திரங்கள்ல எழுதி வச்சாங்க, பாவங்கள் செய்யாதீங்க, நீங்க செய்தீங்க அப்படின்னா இறைவன் பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு. அதுக்காக இறைவன் உண்மையில பாத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதனால நல்லா நாளைக்கு கலியுகம் வரப்போதே மோசமா மாறப்போதே அது முன்னாடியே நம்ம இது எழுதி வச்சிடலாம், அப்போ வந்து அது புரிஞ்சு படிச்சிட்டாவது ஜனங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், அதனால நீ தவறு செய்யாத அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தை அந்த கருத்தை வந்து உயர்வா எழுதி வச்சிருக்கிறார். இப்ப அந்த குழந்தை கதைக்கு வருவோம். அந்த சின்ன குழந்தை நம்பிடுச்சு. இப்ப அந்த குழந்தை வளர்ந்த பின்னாடி இப்போவும் வந்து அந்த அம்மா வந்து வெளியில போகாத, நாயை வந்து தூக்கிட்டு போயிடு உன்ன அப்படின்னு சொன்னா அந்த பையன் நம்புவானா? சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தை நம்பி அது நம்பிடுச்சு, நாய் பார்த்தாலே ஓடிடும். ஆனா அதுக்கப்புறம் அதே நாய் கூட விளையாடுவா. அது போல ஆரம்பத்துல ரொம்ப உயர்ந்த நல்ல நல்ல ஆத்மாக்கள் இதெல்லாம் நம்பினாங்க. ஆனா கலியுகத்துல என்ன பண்றது, இவ்வளவு உயர்ந்த ரிஷிகள் முனிவர்கள் எழுதி வச்ச இந்த கருத்துக்கள் எல்லாம் கலியுக மனிதர்கள் மதிக்கல. எல்லாம் தெரியும், மனிதர்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் பாத்துக்கலாம் இறைவன் பாத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா சரி பாத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆர்கியூவே பண்ணுவாங்க, எப்படி நீங்க சொல்லலாம், நீங்க இறைவன் இது எல்லா இடத்துல இல்லைன்னு எப்படி சொல்லலாம். இது வந்து நான் விவாதிக்கிறதுக்காக சொல்லல. அப்படி நீங்க விவாதிக்கணும்னா அந்த விவாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விவாதிக்கிறவங்க அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சரி, உனக்குள்ள இறைவன் இருக்கிறார், இறைவன் என் கூடவே இருக்கிறார், எனக்குள்ளவே இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க மூலமா ஒரு பாவ செயலும் நடக்காது. யார் அந்த மாதிரி இருக்கிறோமா? நம்ம தவறே செய்யாம எத்தனை தவறுகள் செய்து அது நமக்கே பிடிக்காம வெக்கத்துல இருக்கிறோம். ஆகையால இந்த நேரத்துல இறைவன் நமக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, நான் இந்த உலகத்துல எல்லா இடத்துல நான் இல்ல, நான் எல்லாத்துக்கும் மேலான இடத்துல இருக்கிறேன். இறைவனுக்கு பேர் இல்லை, உருவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு பேரு இருக்கு, உருவமும் இருக்கு. ஒரு பேர் இல்லாம உருவம் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உதாரணத்திற்கு காற்று எடுத்துக்கோங்க. இந்த காற்று கண்ணால பார்க்க முடியாது, ஆனாலும் உணர முடியும். காற்றுக்கும் ஒரு உருவம் இருக்கு. இப்ப வந்து ஒரு காற்று வந்து அதுக்கு உருவம் இருக்குன்றதுக்காக ஒண்ணு சொல்றாங்க. ஒரு சைக்ளோன் படம் வரையணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த காற்றை எப்படி வரைவா? அதுவே வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வரையணும் அப்படின்னா, அப்போ அந்த இயற்கை சூழ்நிலை எப்படி இருக்கும்? எல்லாமே அந்த ஓவியத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அந்த தண்ணீர் வந்து ஒரு ஏரியோ அல்லது ஒரு குளமோ அப்படின்னு அது வரையும் போது எவ்வளவு அழகா அதை வந்து தெளிவா காட்டுறாங்க. அந்த காற்றே வந்து பார்க்க முடியாது, ஆனாலும் உணர்ந்து அதை வந்து பெயிண்ட் பண்றாங்க. ஓவியத்துல வரைஞ்சு காட்டுறாங்க, காற்று இப்படிதான் இருக்கு, சைக்ளோன் வரும்போது இப்படிதான் இருக்கும், அமைதியா இருக்கும் போது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி. அது போல ஒரு சூக்ஷ்மமான உருவம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஒரு பறவையினுடைய அந்த சின்ன ஒரு குட்டி பறவை இருக்கு, ஒரு மிருகம் அப்படின்னா அந்த மிருகத்தினுடைய ஒரு குட்டி, அந்த குட்டி மிருகம் இருக்கும். அது போல ஒரு மனிதனுடைய குழந்தை அப்படின்னா அது ஒரு சின்ன மனிதன் போல ஒரு குழந்தை. அது போல பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்னா அது ஆத்மா போல, ஆத்மா பரமாத்மாவுடைய குழந்தை ஆத்மா. ஆத்மா ஒரு ஒளி புள்ளி அப்படின்னா பரமாத்மா எப்படி இருப்பார்? ஒரு மனிதன் இறக்கும் போது ஒரு விளக்கேத்து வைப்போம், எதற்காக? அந்த ஒளி ரூபமான உயிர் வந்து உடலை விட்டு போயிடுச்சு, பிரிஞ்சு போயிடுத்துன்றதுக்காக ஒரு விளக்கேத்து வைக்கிறோம். அது போல ஒரு ஒளி புள்ளியான ஆத்மா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த ஆத்மாவுடைய தந்தை எப்படி இருப்பார்? அவரும் ஒளி வடிவத்துல இருப்பார். அவரும் ஆத்மா தான், ஆனா பரம ஆத்மா. பரமம் அப்படின்னா சைஸ்ல இல்ல, உருவத்துல இல்ல, குணங்கள்லயோ சக்திகள்லயோ. ஜோதிர் லிங்கம் அப்படின்னு சொன்னா அந்த ஒளியினுடைய உருவம் ஜோதிர் லிங்கம். ஒரு ஒளிய பூஜை பண்ண முடியாது, ஆகையால அந்த ஒளிக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து வணங்குறாங்க. அந்த ஜோதிக்கு லிங்க வடிவத்தை கொடுத்து ஜோதிர் லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். சிவம் என்றாலே நன்மை செய்யக்கூடியவர். சிவம் என்றால் அமைதி, சிவம் என்றால் எப்பொழுதுமே தூய்மையானவர். ஆகையால அது காரண பெயர். நம்முடைய இந்தியாவில் என்ன இருக்குன்னா 12 ஜோதிர்லிங்கங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. 12 கோவில்கள், சிவன் கோவில்கள், சிவஸ்தலங்கள் எல்லாமே நார்த்லயும் சவுத்லயும் ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் அந்த ஜோதிர்லிங்க கோவில்கள். நீங்க வந்து வடக்கே போனால் அமர்நாத் என்று சொல்லுவாங்க, அப்படின்னா அமரர். நம்ம சவுத்ல பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரர். அப்ப ராமர் சிவனை கும்பிட்டாரு. ஈஸ்டுக்கு போனா காசி விஸ்வநாத், வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா சோம்நாத், நேபாளத்துல பசுபதி நாதன் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க. அப்ப வந்து யாத்திரைக்கு போவாங்க, அந்த முக்கியமான யாத்திரை பார்த்தா சிவன் கோவில்களா தான் இருக்கும். அப்போ இறைவன் ஒருவர் தான், அவருடைய குணங்களுடைய ஆதாரத்துல பல பேர்கள் வச்சு இறைவனை வணங்குறாங்க. அது அமர்நாத்தா இருந்தாலும் சரி, சோம்நாத்தா இருந்தாலும், ராமேஸ்வர், கோபேஸ்வர், கிருஷ்ணேஸ்வர், பாபகட்டேஸ்வர், மகாகாலேஸ்வர், ஓங்காரேஸ்வர் அப்படின்னு பேர்கள் தான். அந்த மாதிரி அவருடைய செய்யக்கூடிய காரியங்களை தான் வர்ணனை பண்ணிருக்காங்க. இப்ப தேவர்கள் அப்படின்னு பார்க்கும் போது தமிழ்நாட்டுல முருகரை வணங்குறோம், வடநாட்டுல பாம்பேல மகாராஷ்டிரால பார்த்தா விநாயகரை வணங்குறோம். ஒரு சில மாநிலங்கள்ல அம்மனை வந்து கல்கட்டா போன்ற ஸ்டேட்ல அம்மனை வணங்குறாங்க. ஆகையால தேவர்கள் இருக்காங்க, முக்கோடி தேவர்கள். அந்த தேவர்களுக்கு மூத்தவர் வந்து மகாதேவன் அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு. ராமரும் வந்து ராமேஸ்வரத்துல சிவனை வணங்கினார். இப்ப ராமரே கடவுள் அப்படின்னா ராமர் எதுக்கு சிவனை வழிபடணும், அவர் எதற்காக வணங்கணும்? ராமரே கடவுள் அப்படின்னா, ஏன்னா ராமர் வந்து போருக்கு போனாரு ராவணனை வந்து ஜெயிக்கிறதுக்காக. ராவணன் வந்து ரொம்ப பலசாலின்றது ராமருக்கு தெரியும், யுக்தியா தான் நம்ம வந்து கையாளணும்ன்றது தெரியும். நம்ம வந்து அது ராவணன் வந்து சிவனுடைய பக்தன் அப்படின்றது தெரியும், சிவன் கிட்ட இருந்து வரம் பெற்றிருந்தான் அப்படின்றது தெரியும். அதனால ராமர் நினைச்சார், ராவணனுக்கு வந்து சிவனுடைய வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நான் என்னுடைய சக்தினால அவரை வதம் செய்ய முடியாது, அதனால நான் வந்து ராமேஸ்வரத்துல ராமரை வந்து வழிபட்டு சக்தி அடைந்து அதுக்கப்புறமா போருக்கு போனார், அதுக்கப்புறம் ஜெயிச்சிட்டு வர்றார். அதுல சிவனுக்கு வந்து கபடமற்ற கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யார் வணங்கினாலும், ராமனா இருந்தாலும் ராவணனா இருந்தாலும் அவருக்கு ஆசீர்வாதம் பவர் சக்தி கொடுத்துருவார். அதுதான் அவருடைய உயர்ந்த தன்மை. குருட்சேத்திர பக்கம் போனால் ஸ்தானேஸ்வர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கிருஷ்ணர் வந்து மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிவனை வணங்கிட்டு பாண்டவர்களையும் வணங்க சொல்லி அதுக்கப்புறமா போருக்கு போறாங்க. இப்ப கிருஷ்ணரே கடவுளா இருந்தால் அவர் எதுக்கு சிவனை வணங்கணும், ஏன் வணங்கினார் அப்படின்னா, ஏன்னா அந்த கிருஷ்ணர் கூட வந்து அந்த மகாபாரத போர்ல என்ன காட்டிருக்காங்க, அதர்மத்தின் மீது வெற்றி அடைகிறதுக்காக போனார். அப்போ அவருக்கும் சிவனுடைய சக்தி தேவையா இருந்தது. மகாபாரத போர் அப்படின்னு அந்த தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகத்துல அசுரர்கள் நிறைய இருக்கிறாங்க, அப்ப சிவன் வந்து சக்திகளை வந்து உருவாக்கி அப்ப அந்த அசுரர்களை அழிக்கிறதுக்காக சக்திகளை இறைவன் உருவாக்குறார். அதனால சிவ சக்திகள் அப்படின்றது ஃபேமஸா இருக்கு. அப்படின்னா எல்லா தேவி தேவர்களுடைய மூத்தவர் தலைவன் சிவன். இங்கதான் பாரதத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன தவறு செய்வாங்க, சிவன் சங்கரன் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிடுறாங்க. சிவன் வேறு, சங்கரன் வேறு, உருவமும் வேற வேறதா. சங்கரனுக்கு வந்து ஸ்தூல உருவம் இருக்கு, பரமாத்மாவுக்கு ஒளிதா, அவருக்கு உருவமே இல்லை. அப்ப ரெண்டு பேரும் எப்படி ஒன்னாக முடியும்? சங்கரனுக்கு மகாதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப அவரே உட்கார்ந்து தவம் பண்றார் அப்படின்னா அவரை யார நினைச்சு தவம் பண்ணணும் அப்படின்னா, அவரும் தவம் பண்ணிருக்காரு, மகாதேவன் கூட ஏதோ தவம் பண்ணிருக்காரு, கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. அப்ப அவரே உயர்ந்தவர் அப்படின்னா அவருக்கு மேல யாரோ இருக்கணும் இல்லையா? கைலாயத்துக்கு போகும் போது இருக்கிறதுல வந்து ஒரு பெரிய மலை, அது அந்த மலையே சிவலிங்கம் போல இருக்கா கைலாயம். அப்போ சங்கரர் வந்து கைலாயத்துக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ணாரு, தவம் பண்ணார் அப்படின்னா அப்ப அவர் எதுக்கு தவம் செய்யணும்? அப்போ தவம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இறைவனை நினைச்சிட்டு இருந்தாரு, ஏன்னா அவரும் சிவனை நினைச்சாரு. ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை கொடுக்கப்பட்டிருந்தது, மூன்றாவது கண்ணை திறந்து உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப அந்த மாதிரி ஒரு செயல் செய்யணும்னு அதுக்கும் நிறைய பரமசக்தி வேணும். அதனால அவரும் தியானம் பண்ணிட்டு தான் மூன்றாவது கண்ணை திறந்தார். அதனால அவரும் தியானம் பண்ணி மனதை வந்து இறைவரிடம் செலுத்தி மனதை சக்திசாலி ஆக்கி அதுக்கப்புறம் தான் அந்த மூன்றாவது கண்ணை திறந்தார். ஆகையால நம்முடைய இந்தியாவில் இதெல்லாம் நம்பிக்கைகள், வெளியில வெளிநாட்டில் இஸ்லாமிய தர்மத்தில் உருவ வழிபாடு அப்படின்றது கிடையாது, தேவி தேவர்கள் கிடையாது. ஒரு தொய் அந்த காபா அப்படின்னு சொல்லக்கூடிய உருவம் இல்லாத ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கல், அது ஒரு கதை இருக்கு இதுக்கு பின்னாடி. ஒரு முறை அந்த இஸ்லாமிய தர்மத்தில் அதாவது 360 தேவதைகள் மக்காவில் இருந்தாங்க. மக்காவில் 360 கோவில்கள் இருந்ததா அவங்கவுங்க அவங்கவுங்க கோவிலுக்கு போய் வணங்கிட்டே இருந்தாங்களாம். முகமது அந்த செய்தியாளர் வரும்போது அவர் ஒரு புது எண்ணத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ் மட்டும்தான் இறைவன் அப்படின்னு சொன்னார். இவங்கெல்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க, அப்செட் ஆயிட்டாங்க. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ யாரு, ஒரே ஒரு அல்லாதான் கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு, நாங்கெல்லாம் இவ்வளவு நாள வழிபடிட்டே வரோம், அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உருவம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். அப்ப முகமது வந்து இல்ல அப்படின்னா, அப்ப அந்த முகமதுக்கும் அந்த எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் அந்த வழிபட்டு இருந்த மக்களுக்கு, மக்காவில இருந்த மக்களுக்கும் ரொம்ப வந்து சண்டை வந்தது. அப்புறம் மதீனா போக வேண்டியதா இருந்தது, அதனால அங்கிருந்து மதீனா போயிட்டாரு. மறுபடியும் வந்தாரு, மறுபடியும் அதே கருத்தை சொன்னாரு. மறுபடியும் ஒரு பெரிய போரே நடந்தது, நிறைய ரத்த ஆறு ஓடுச்சு. அப்போ அந்த ரத்த ஆறு ஓடும் போது மேல இருந்து ஒரு அசரீரி குரல் கேட்டுச்சு, என்னுடைய பேர்ல தயவு செய்து நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, நான் வந்து ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஏதோ கல்லு மேல இருந்து டைமண்ட் போல கீழே விழுந்ததா அந்த குரல் கேட்ட பின்னாடி, அப்போ அந்த இறைவனுடைய குரல் கேட்ட உடனே அந்த 360 கோவில்களையும் அவங்க அழிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அந்த மேல இருந்து கீழே விழுந்த அந்த கல் வந்து மெக்காவில வச்சாங்க. அப்ப வந்து அதுதான் ஒரு தூய்மையான கல் அப்படின்ட்டு அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான் அந்த இஸ்லாமிய தர்மத்துல வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த மக்கா போயிட்டு வந்தாதான் வந்து அவங்க உண்மையான முஸ்லீம், அது தூய்மை ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த கல் அவ்வளவு தூய்மையான கல், அங்க போய் அத வந்து அந்த கல்லை தொட்டு வரணும், தொட்டிட்டு வந்தாதான் அவங்க தூய்மை ஆயிட்டாங்க. அங்க போவாங்க மக்காவுக்கு, அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்க பண்ண பாவங்களுக்கு எல்லாம் வந்து பச்சாதாபப்படுவாங்க. கடைசியில ப்ரே பண்ணும் போது சொல்லுவாங்க, நூரே இலாஹி அப்படின்னு. நூரே இலாஹி அப்படின்னா அந்த அந்த ஒளி போல இருக்கக்கூடிய இறைவா, என்னுடைய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள் அப்படின்னு கடைசியில சொல்லுவாங்க. பரமாத்மாவே நூரே இலாஹி அப்படின்னா ஒளி வடிவத்துல, ஒளி வடிவத்துல இருக்கக்கூடிய இறைவனே அல்லாஹ் அப்படின்னால லைட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒளியே நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றாங்க. ஏன்னா அது கடவுள் மேல இருந்து கொடுத்த கல் இல்லையா, அது புனிதமான கல். அதனாலதான் அல்லாஹ் வந்து ஒளின்றாங்க, ஹிந்துஸ் வந்து ஜோதிர் லிங்கம்ன்றாங்க. ரெண்டும் ஒண்ணு தானே, நம்ம சிவான்னு சொல்லுவோம், அவங்க அல்லான்னு சொல்லுவாங்க. அதுவே கிறிஸ்தவ மதத்துக்கு போனால் அந்த மதத்துல என்ன சொல்லிருக்காங்க, மோசஸ் வந்து மலை மேல போகும் போது அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டளைகள், அப்போ அவர் ஒளிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒளிய பார்த்தாரா, அப்போ வந்து யெகோவா அப்படின்னாரு. யெகோவான்னா சுப்ரீம், அது பரமா ஒளின்னு அர்த்தம். கிரைஸ்ட் எப்பவுமே நான் கடவுள் அப்படின்னு சொல்லவே இல்லை, கடவுள் ஒளி, ஒளி வடிவமானவர், நான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு தான் சொன்னார். அதனால கடைசியில வந்து சிலுவையில ஏத்தும் போது, கடைசியில பிரார்த்தனை பண்ணும் போது, இறைவா இவங்களை எல்லாம் வந்து மன்னிச்சிடுங்க, தெரியாம செய்யறாங்க, அப்ப கூட இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டார் இவங்களுக்காக. இப்பவும் வேட்டிக்கன் சிட்டிக்கு போனா, ஏன்னா அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தினுடைய முக்கியமான ஒரு சர்ச், உலகத்தினுடைய எல்லா மத எல்லா கிறிஸ்டியன்ஸும் அங்க வந்து ஒன்னு சேர்றாங்க பிரார்த்தனைக்கு. அங்கே கிரைஸ்டருடைய சிலவையோ அல்லது வேற எதுல ஒளி மட்டும்தான் இருக்கு. அதனால கிறிஸ்டியன்ஸ் வந்து காட் இஸ் லைட், முஸ்லிம்ஸ் வந்து அல்லான் வாங்க, ஹிந்துஸ் வந்து ஜோதி லிங்கம் எல்லாம் ஒண்ணுதானே அல்லது வேற வேறையா? எல்லாம் ஒண்ணுதான். குருநானக் குருநானக் சொன்ன விஷயங்களை பார்த்தா அவரும் வந்து சில நல்ல அக்யூரேட்டா சொல்லியிருக்கார். ஓங்கார ரூபத்துல இருக்கக்கூடியவர் நிராகாரர் அப்படிலாம் அவரும் சொல்லியிருக்கிறார். அதாவது இறப்பு பிறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். நிராகாரர், உடலற்றவர், அதுதான் உண்மையானவர். அதாவது உண்மையானவர், அழியாதவர் அப்படின்னா மரணம் கிட்டே நெருங்காதவர். அப்ப உடலே இல்லைன்னா மரணமே வராது. அதான் உண்மையானவர், சத்தியமானவர் அப்படின்னு சொல்லுவோம். சத்தியம், சிவம் அப்படிலாம் ஏன் சொல்றோம்னா உடலற்றவர். ஜெயின மதத்துல பாத்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு 24 அவதாரங்கள், 24வது மகாவீர். அவங்க எல்லாருமே தியானம் பண்ற மாதிரி தான் காட்டிருக்காங்க. அப்ப அவங்க யார நினைச்சிட்டு இருக்காங்க? அதனால அவரு என்ன, அவங்க மகா ஜெயின் தர்மத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க எல்லாரும் அந்த ஒரு சிலாபதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் மேலானவரை நினைச்சிட்டு இருக்கிறார். மகாத்மா புத்தர் வந்து ஜப்பான்ல கூட எதுவுமே கோவில் கட்டி கும்பிடுங்க பூஜை பண்ணுங்க சொன்னவே இல்லை. ஜப்பான்ல வந்து ஒரு சிகப்பு கல் இருக்கா, 3 அடி இருக்கா, அந்த ஒரு தூய்மையான கல் இருக்கா, சிங்கோன் சேக்கி அப்படின்னு அது ஜப்பான் மொழியில இருக்கு. அப்படின்னா அமைதி, இந்த உலகத்துக்கு அமைதி கொடுக்கக்கூடியவர். அது பார்த்தா சிவலிங்கம் போலயே இருக்கு. பார்சிங்க கூட, அந்த பார்சிஸ் வந்து ஈரான்ல இருந்து பாரத் இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க கையில ஒரு விளக்கு கொண்டு வந்தாங்க, அது எரிஞ்சிட்டே இருக்குமா அந்த விளக்கு. இப்ப கூட அந்த பார்சிங்களுடைய அந்த கோவிலுக்கு ஃபயர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே அவங்க நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குமா. புதுசா ஒரு கோவில் கட்டினா கூட அங்கே நெருப்பு அல்லது ஒளி வந்து இருக்குமா. அதுதான் இறைவனுடைய உருவம். அப்போ பரமாத்மா யாரு? உலகத்துல எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அல்லது கருத்து அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லலாம், சிவா சொல்லலாம், சிங்கோன் ஷேகி சொல்லலாம், சித்த சிலாபதி எது வேணாலும் சொல்லலாம். ஆனா இறைவன் ஒருவர்தான். அந்த ஒரு இறைவனை தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பெயர்ல அழைச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த தர்ம தலைவர்கள், தர்ம பிதாக்களும் நினைச்சாங்க, தேவர்களும் நினைச்சாங்க. அதனால அந்த சுப்ரீம் அத்தாரிட்டி ஒரு இறைவன் தான். விரல் காட்டினர் எல்லாருக்கும் விரல் காட்டினார், எல்லாருடைய விரல் மேல இருக்குன்னா அந்த இறைவன் மேல இருக்கிறார். அதனால எப்பவுமே வந்து ஒரு வார்த்தை சிவன் கூடவே இருக்கும். சிவ சம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்புனா சுயம்பு, தான் தோன்றியவர், தாயோ தந்தையோ கிடையாது. இந்த ஈரப்பு பிறப்பு சக்கரத்து எல்லா சக்கரங்கள்ல இருந்து விடுபட்டவர். எல்லா அந்த இன்ப துன்பம், அந்த ரெண்டு ரெண்டா என்னென்ன விஷயங்கள் இருக்கோ உலகத்துல, அதுல இருந்தெல்லாம் விடுபட்டார். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம் எல்லாத்துல இருந்து விடுபட்டவர். ஆனா அதே நேரத்துல அவர் ஞான சுரூபமானவர். ஆகையில அந்த சிவலிங்கத்து லிங்கத்துல 3 கோடுகள் இருக்கு இல்லையா, அது என்னது அப்படின்னா 3 காலங்களையும் அறிந்தவர். அவருக்கு கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், எதிர்காலமும் தெரியும். அதனால அவர் உண்மையானவர், சத்தியமானவர். அந்த 3 கோடுகளுக்கு நடுவுல ஒரு கண் இருக்கு, அதுதான் 3வது கண், ஞான கண். அப்ப வந்து அந்த மனிதர்கள் தூய்மை அடையணும்னா அந்த மூன்றாவது கண் கொடுக்கிறார், அதுதான் சிவம். அதனாலதான் பூஜை பண்ணும் போது வில்வ இலையில பூஜை பண்றாங்க, மூன்று இதழ்கள் கொண்ட அந்த இலை. அப்ப வந்து இங்கிலீஷ்ல காட் அப்படின்னு சொல்லும் போது படைக்கிறவர், படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்லுவோம் இல்லையா. அப்ப அவர் ரொம்ப அழகான உலகத்தை படைக்கிறார், அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, சத்தியம் சிவம் சுந்தரம், அழகான உலகத்தை வந்து படைக்கிறார். அப்ப வந்து இப்போ ஒரு ஒரு கேள்வி வரும், பக்தியில பிரம்மாவை வந்து வேற மாதிரி காட்டுறாங்க, இங்க நீங்க வேற மாதிரி காட்டிருக்கீங்க, அது எப்படி ரெண்டு ஒன்னாக முடியும் அப்படின்னு வந்து பக்தி மார்க்கத்துல பிரம்மாவுக்கு வயசான ஒரு மனிதர், அவருக்கு தாடி மீசை எல்லாம் இருந்தது, அது வெள்ளையா இருந்தது, வயதானவர், வயதை குறிக்கிறது, நாலு முகங்கள், தாமரை மலர் மேல அமர்ந்திருக்கிற மாதிரி, இதுதான் பிரம்மாவனுடைய ஒரு படம். பக்தியில இப்படிதான் பிரம்மாவை பாக்குறோம். ஆனா இங்க வந்து பிரம்மாவை ஒரு சாதாரண ஒரு மனிதன் போல காட்டிருக்கிறோம். அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்கு, இறைவன் வந்து எப்போ உலகத்தை வந்து படைக்கணும்னு நினைச்சாரோ அப்ப முதல்ல பிரம்மாவை படைத்தார. அப்ப இறைவன் படைக்கும் போது அந்த புதிய உலகத்தை படைக்கணும், அப்போ யார் இருந்தாங்க அப்படின்னா மனிதர்கள் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மனிதர் மனித உலகத்தை மாத்தணும்னு நினைக்கும் போது மனிதர்கள் தானே உருவாக்கணும், மனிதர்களை தான் தேவதைகளை மாத்தணும். தேவதைகளுக்கு வந்து மீசையோ தாடியோ கிடையாது, மனிதர்களுக்கு இருக்கு ஆனா தேவதைகளுக்கு கிடையாது. அப்ப அந்த வயதான ஒரு தன்மையை அதை ஏஜ காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு மனிதன் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மனித உருவம், அதனால வெள்ள ஆடை, வயதான தோற்றம், அந்த தாடி, இதெல்லாம் அந்த மனித தோற்றத்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா இறைவன் வந்து புதிய உலகத்தை படைக்கணும்னு சொல்லும் போது அந்த பிரம்மாவை தான் முதல்ல படைக்கிறார். ஒரு மனிதன் அவருக்கு தேவை, சாதாரணமா ஒரு மனிதனை பிரம்மாவாக்குறார், அவரை தேர்ந்தெடுத்து அவரை ஒரு கருவி ஆக்கிக்கிறார் ஒரு புதிய உலகத்தை படைக்கிறதுக்கு. ஏன்னா இறைவன் நிராகாரர், அவர் எந்த செயலும் செய்ய மாட்டார், மனிதர்கள் மூலமா தான் செயல்படுவார். அப்ப இறைவன் வந்து ஒரு இறைவன் வந்து ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து அவரை தவம் பண்ண வச்சு தூய்மையை ஆக்குறார், அதுதான் இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்படின்னா எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாரு, அவர் மூலமா ஒரு காரியம் நடக்கணும்னா முதல்ல அவருக்கு தூய்மை சக்தி வேணும். அதனாலதான் தாமரையில உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பொதுவா யாரும் தாமரையில இருக்க முடியாது, ஆனா தாமரையில இருக்கிறார் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படின்ற மாதிரி, வாழ்ந்தாதான் அந்த புதிய உலகத்துக்கே போக முடியும். அடுத்தது தூய்மை மட்டும் போதாது, கூடவே நமக்கு என்ன தேவையா இருக்குன்னா ஞானம் வேணும். அதனாலதான் என்ன பண்ணார், அந்த பிரம்மாவுடைய கையில அந்த சாஸ்திரங்கள் வச்சிருக்கிற மாதிரி காட்டிருக்காங்க. அப்போ அது வந்து இது யாரோ ஒரு சின்ன ஒரு வம்சத்துக்கோ ஒரு குலத்துக்கோ கிடையாது, இது உலகத்துக்கு நாலா பக்கமும் போகணும் அப்படின்றதுக்காக நாலு முகங்கள் காட்டிருக்காங்க. இப்போ இந்த இன்னைக்கு உலகத்திலேயே ரெண்டு முகங்களோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அது அப்நார்மல் குழந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப பிரம்மாவுக்கு நாலு முகங்கள், அதுக்கு நம்ம அப்நார்மலா சொல்லுவோம் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி ஒரு உருவம் யாருக்கு இருக்காது. சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா அதுல ஒரு முக்கியத்துவம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாலு திசைகள்லயும் நாலு திக்குகள்லயும் இறைவனுடைய ஞானத்தை பரப்பியவர் புதிய உலகத்தை படைப்பதற்காக. ஆகையால நாலு முகங்கள் காட்டிருக்காங்க. அப்ப எப்படி அது பரவுதுன்னா வாய் மூலமா பரப்பியவர். அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு ஆயிரம் கைகள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படின்னா யாருக்கும் ஆயிரம் கைகள் இருக்காது. இப்ப நமக்கு யாராவது ரொம்ப வந்து கமிட்டடா வேலை செய்தாங்க ஆபீஸ்லயோ வீட்லன்னா இவங்கதான் நம்ம ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். அது போல யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ இந்த உலகத்துல எந்தெந்த மனிதர்கள் இறைவனுடைய காரியத்துக்கு உதவியாளர்களா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் பிரம்மாவனுடைய கரங்கள். அதனால பிரம்மாவுக்கு ஆயிரம் கரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இறைவன் வந்து சர்வ சக்திவான், அதே நேரத்தில் ஒரு புள்ளி வடிவமானவர். ஒரு ஒரு புள்ளிக்கு ஏதாவது ஜாமெட்ரியில் என்ன சொல்லுவாங்க, இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவெல்லாம் ஏதோ ஒரு லிமிட் கிடையாது. அது போல குணங்கள்லையோ சக்திகள்லையோ இறைவன் கடல் போன்றவர். விஞ்ஞானத்துல கூட சூக்ஷ்மமானது என்ன, ஆட்டம். அவ்வளோ சூக்ஷ்மமா போக போக ரொம்ப பவர்ஃபுல் ஆகும். அது போல கடவுள் வந்து பெருசா இருப்பாரு, ஒரு தோற்றம் இருக்கலாம் நினைக்க கூடாது. அதி சூக்ஷ்மமானவர், புள்ளி வடிவமானவர். அந்த அளவுக்கு சூக்ஷ்மமா போனாதான் நம்ம கூட அவருடைய சக்தியை உணர முடியும். அதனால அவருடைய பேர் தெரியும், உருவம் தெரியும், அவருடைய அவருடைய குணங்கள் என்ன, அவர் எங்கே இருக்கிறார், அவருடைய தொழில் என்ன. அப்ப இறைவனுடைய தொழில் என்ன, அப்ப இதெல்லாத்துலயும் அந்த உலகத்துக்கு நன்மை செய்யறது. அப்ப இதெல்லாமே வந்து இந்த ஐந்து விஷயங்கள்ல இறைவனுடைய உண்மையான அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல யார் என்ன பேர்ல வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், ஆனா இறைவன் ஒளி புள்ளியாக இருக்கிறார், ஒளி வடிவமானவர். அவங்க ஜோதின்னு சொல்லலாம், ஜோதிர்லிங்கம் சொல்லலாம், நூறுன்னு சொல்லலாம், அகண்ட ஜோதி சொல்லலாம், நிராகார் சொல்லலாம். அப்ப அவருடைய அந்த குவாலிபிகேஷன்ஸ் உலகத்துல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாம் அறிந்தவர், நாலேஜ், ஞான கடலா இருக்கிறார். அப்ப இறைவனுடைய அட்ரஸ் என்ன, உயர்ந்ததுலயும் அவர் உயர்ந்ததுலயும் உயர்ந்தவர், உயர்ந்த இடத்தில் வசிப்பவர். அப்ப அவர் செய்யக்கூடிய காரியம் அதர்மத்தை அல்லது பழைய உலகத்தை அழிச்சு சங்கரன் மூலமா பழைய உலகத்தை அழிக்கிறது, பிரம்மா மூலமா புதிய உலகத்தை படைக்கிறது, விஷ்ணு மூலமா புதிய உலகத்தை அது பரிபாலனை செய்கிறது. அதனால இதெல்லாம் இதன் மூலமா தான் இறைவன் வந்து இந்த உலகத்துல ஒரு புதிய தர்மத்தை, புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யறார். அதனாலதான் கீதையில சொல்லியிருக்கு, எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்துல அதர்மம் ஓங்கி இருக்குமோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுகிறேன். இதுதான் இறைவனுடைய முழுமையான அறிமுகம். ஒரு சில நிமிடங்கள் தியானம் பண்ணுவோம், ஒரு ஆன்மீக பாடல் ஒலிக்கும், அதை கேட்டுட்டு அதை உணர்ந்து அந்த பாட்டில் என்ன இருக்கோ அதை உணர்ந்து அனுபவம் வந்து செய்யணும். நம்ம வந்து தியானம் பண்ணும் போது இறைவா எனக்கு அமைதி கொடு, இது சந்தோஷம் கொடு அப்படின்னு கேட்க வேணாம். போய் வெளிச்சத்துல போய் வெளியில போய் வெயில நின்றுட்டு எனக்கு வெயில் வேணும் நான் கேக்குறீங்க, வெப்பம் வேணும்னு கேக்குறீங்க. அல்லது கடல் முன்னாடி போய் கடலை எனக்கு குளிர்ந்த காற்று கொடு, குளிர்ச்சி கொடுன்னு கேக்குறீங்களா, அங்க போய் நின்னால தானா கிடைக்கும். அதே போல நம்ம கூட இறைவன் முன்னாடி போய் நின்னால நம்ம கிடைக்கும். அதனால அங்க இறைவன் முன்னாடி போகிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணுமே தவிர இறைவா குடு குடுன்னு கேட்டுட்டு இருந்தா நமக்கு கிடைக்காது. அதனால நல்லா வந்து சுத்தமான எண்ணங்கள் வந்து மனதுல வந்து எழுப்பி நம்ம தியானம் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். கவனம் அங்கே இங்கே போகாம அந்த நமக்கு இந்த சிந்தனையில அமர்ந்திருக்கணும்.
शिव पिता की याद दिल से ना बिसारिए, एक पल तो प्यार से उसको निहारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से। बहाना किस मोड पर रुकेगी, सांसों का क्या ठिकाना, चादर हो जितनी उतना ही पग को पसारिए। एक पल तो प्यार से प्रभु को निहारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से। साधनों में मन को भटकाइए नहीं, साधना के दर से लौट आइए नहीं, संयम से सादगी से सूरत संवारिए। एक पल तो प्यार से प्रभु को निहारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से। सद्गुण ही संपदा है, संतोष ही जगत में रहता सुखी सदा है। चित को नेक चिंतन से नित निखारिए, एक पल तो प्यार से प्रभु को निहारिए, शिव पिता की याद दिल से ना बिसारिए, शिव पिता की याद दिल से।